ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්බල මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් ලැබෙනවා.
නන්රි සබේක තලමෙතන් ගිොන්ඩිරකම් උරුපිනාරවර්ලේ, இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 71வது ஆண்டு பிறந்த தினம். இந்த தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை 2009ஆம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள்தான் ஜேவிபி. அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீரர் துயரம் இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும், தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே பிரதானமாக வந்து அவ்வகையிலே செயல்படுவதிலே வந்து எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமானவர். ஏனென்றால் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர். இதில் என்ன காட்டுகின்றது என்றால், நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால், கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே வந்து கதைச்சு பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் மீன்பிடி அமைச்சர் பற்றி பேசுகின்றோம். இன்றைக்கு வடகிழக்கு பொறுத்தவரையிலே இலங்கை தீவினுடைய கடற்பரப்பில் வந்து 1/2 நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம். அந்த பிரதேசம் கௌரவ உறுப்பினர்களே, போர் நடைபெற்ற கால பகுதி முழுவதற்கும் அந்த போர் நிறுத்தம் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்களை தவிர்த்த மற்ற அனைத்து வருடங்களுக்கும் 30 வருடங்களுக்கு மேலாக வந்து மீன் பிடிப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. எங்களுடைய அமைச்சர் இன்றைக்கு அவருடைய அமைச்சினுடைய ஆரம்ப பேச்சு நடத்தின பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே மீன்பிடி துறை என்றது வந்து மிகவும் பின்தங்கின நிலையிலேயும், அதுவும் குறிப்பாக வந்து நாங்கள் இந்த ஆதிகால மீன்பிடி கலாச்சாரங்களை வந்து கடைபிடிக்கின்ற ஒரு ஒரு நாடாக ஒரு தீவாக மீனவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னவர். அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து அந்த நிலைமை திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை. போர்க்காலம் 30-35 வருஷமாக வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு சூழலிலே அது திட்டமிட்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழலுக்கு பிறகு 2009க்கு பிறகு வந்து தலை தூக்கிறதுக்கு இருந்த காலப்பகுதியிலே வந்து 16 வருஷம் போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கு கழிந்து விட்டனர். ஆனால் கேள்வி என்னென்றால், கௌரவ உறுப்பினர்கள், இந்த 16 வருஷத்துக்குள்ள வந்து வடகிழக்கினுடைய கடற்தொழிலை ஊக்குவிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றதுதான் கேள்வி. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. மயிலட்டி துறைமுகம் வந்து மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டதாக வந்து எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதிலே அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெற்றது உண்மை. ஆனால் அமைச்சர் அவர்களே ஏற்றுக்கொள்வர், வடகிழக்கு மீனவர்கள் நாட்டினுடைய மீனவர்களே வந்து ஒரு மிகவும் பின்தங்கின ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள் என்றால், வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த மல்டி டே போட்ஸ் இதழப்பட்டி வந்து பெருசாக கற்பனை பண்ணவே இயலாது. சிறு மீன்பிடி துறையிலே தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நீங்கள் மயிலட்டியில வந்து ஒரு பாரிய அபிவிருத்தி வேலை திட்டம் என்று சொல்லி அபிவிருத்தி செய்ததுக்கு பிறகு அந்த துறைமுகம் வந்து முற்றுமுழுதாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இல்லை. மாறாக இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இந்த 16 வருஷத்திலே உண்மையிலே வந்து அந்த இருக்கக்கூடிய வடகிழக்கு மீனவர்களை வந்து தொடர்ந்தும் ஒரு பின்தங்கின நிலையிலே வச்சிருப்பதற்கும், வெளியிலே இருக்கிறவர்கள் வந்து அந்த வடகிழக்கு கடற்பரப்புக்கு வந்து ஏனென்றால் அவர்களுடைய நிலைமை பொருளாதார நிலைமையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிலைக்கும் உடப்பலமான ஒரு நிலையில் இருக்க, போட்டி போட முடியாத ஒரு சூழலில் வந்து தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி வெளி தரப்புகள் வந்து அந்த இடங்களில் வாரத்துக்கு தான் அது உதவினர். இப்ப இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷம், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் போன 2 மாதங்களுக்கு முன்பதாக அங்கு வடிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நான் அந்த பிரச்சனை கிளப்பின இடத்துல அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா அவர்களுடைய ஒரு தலையீட்டிலே அந்த துறைமுகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பரிதாபமான நிலைமை வந்து காட்டப்பட்டதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அந்த மீன்பிடி துறைமுகத்தில் வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோலர்கள் தான் பெரும்பான்மையாக வந்து அங்கே பாவிக்க முடியாத வகையில வந்து அவர்களுடைய ட்ரோலர்கள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வருஷமாக அந்த நிலைமை இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில இருக்க, நான் முடிக்கிறேன் அமைச்சர், நான் முடிச்ச பேசுவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில இருக்க வேறு வேறு மீன்பிடி துறைமுகங்கள் வந்து அபிவிருத்தி அடைய போயினம் என்று கதைக்கிறது வந்து எந்த அளவு தூரத்துக்கு அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையாக வந்து கருதப்படும் என்பதை பற்றி அமைச்சர் அவர்கள் சரியாக யோசிக்கணும். அவருடைய தலைமையிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்யறதுல வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவ்வகையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முதலாக வந்து உதவி செய்ததாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு அபிவிருத்தியும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துற நிலையிலையும் அதுக்கு மேலதிகமாக வந்து வேறு வேறு மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாண்டால் வந்து அதை ஒரு வகையில வந்து சகித்துக் கொள்ளலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடைசி நிலைக்கும் வெளிவர்களுக்கு தான் முதல் நிலைமை கொண்டு போறது என்ற அந்த நிலைப்பாட்டில வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து உடந்தையாக இருக்க முடியாது. மீன்பிடி அமைச்சர் அதில் கவனம் செலுத்துவார் என்று நான் நம்புகிறேன். 2வது விடயம், கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுடைய பொட்டம் ட்ராலி அந்த பிரச்சனையில வந்து அமைச்சர் சொன்னார் வந்து கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்குன்ற, அப்படி இல்லை. நீங்கள் உண்மையிலே பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வருகின்ற பொழுது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சத்தை வந்து பிடிக்கிறதால வந்து எந்த விதமான முன்னேற்றம் வரப்போறது இல்லை. அமைச்சர் உங்களுடைய தலையீட்டில் உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் இதை வந்து ராஜதந்திரம் என்ற கோணத்தில் பார்க்க கூடாது. உண்மையிலே இங்கே ஒரு ராஜதந்திரமும் இல்லை. நாங்கள் உண்மையை வந்து இந்தியாவுக்கு கதைக்கணும். இந்த விஷயத்தில் வந்து எங்களுடைய மீனவர்கள், அதுவும் விசேஷமாக தமிழர், என்னடா மீன்பிடி துறை என்றால் வந்து உண்மையிலே இலங்கை தீவில் வந்து கூடுதலாக தமிழருக்கு தான் பொருத்தமானது. 3/2 கடற்பரப்பு வந்து வடகிழக்கை சார்ந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழர்கள் வந்து மிக மோசமாக வந்து பாதிக்கப்படுற, அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க சொல்ல வேண்டியது, ஏற்கனவே போரால வந்து 30-35 வருஷத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இப்படி தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. அந்த விஷயத்தை நீங்கள் மனம் துறந்து கதைக்கணும். இதை போய் ராஜதந்திரம் என்று சொல்லிக் கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறதுல வந்து உண்மையிலே இன்னும் நீங்கள் ராஜதந்திரம் என்ற பேர்ல வந்து இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்படுத்துறது கோணத்தில் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட போலதான் நீங்களும் செயல்படுறீங்க. அப்படி என்றால் சொல்லுங்க, நாங்கள் நேரடியாக வந்து இந்தியாவோட கேட்போம். ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு இப்படியான நொண்டு சாட்டு கதைகளை வந்து எங்களுக்கு சொல்ல கூடாது. வடகிழக்கு மீன்பிடி துறையில வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் இருந்த அமைச்சர் ஊழல்ல ஊறி போயிருந்தவர். அவருக்கு தெரிஞ்சவர்களும் அவருக்கு லஞ்சம் கொடுக்கிறவர்களும் அவர்களுக்காக வந்து இந்த கடல் அட்டை வியாபாரத்தை வந்து ஒதுக்கி தந்த, மீன்பிடிக்கும் கடத்தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்களுக்கு வந்து கணிசமான இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து பாரம்பரிய கடத்தொழில் செய்கிறவர்களுக்கு படும் இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் அது ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலையில ஒரு மாற்றம் இல்லை. அமைச்சர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த நிலையில ஒரு மாற்றமும் இல்லை. உண்மையிலே வந்து இவ்வகையான கடலட்டை வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் வந்து முதற்கட்டமாக வந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது வழங்கப்படும். ஆனால் இது முழுக்க முழுக்க வியாபார கோணத்திலையும் ஊழல் கோணத்திலும் வந்து
நடைபெற்று.
இறுதியாக வந்து ஐ விஷ் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆனரபிள் பிரிசைடிங் மெம்பர் டெபுட்டி சேர்மன் ஆஃப் கமிட்டிஸ் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் டிஜிட்டல் economy. If you take the northeast, we have a very strong diaspora, a diaspora that has actually invested in IT, and they have in the last 10 years or so created strong links with the Tamil youth in the northeast right now in order to develop IT related technology. But unfortunately, governments in the past gave some incentives, particularly with regards to taxation, for these IT-related initiatives. That has been removed. My understanding is that after this government came, even in the previous budget I mentioned this, that has been removed. Now, Jaffna has a Jaffna University. Jaffna has an IT department that produces students in large numbers. It's an ideal place to make IT a specific focus. It has lower operational costs for companies compared to Colombo, lower office rent, lower living expenses, less congestion, more available land. You know, so this helps to create cost-efficient environment to attract IT companies, startups, and tech parks. Strong global diaspora support, as I mentioned, and also a strategic location. Strategic location of cross-border digital links. The North's proximity to South India opens doors. Cross-border tech partnerships, joint innovative programs, talent exchanges, BPO/KPO services targeting Indian and global markets. This gives the region a unique strategic advantage. Post-war rebuilding also. Also gives an opportunity because the North and the East have still not been rebuilt. So it gives an opportunity to properly plan with the tech industry at its heart a development program. But this will not happen, Honorable Presiding Member, as I mentioned in the second reading, my speech in the second reading, unless we have a holistic approach for the war-affected area. It's an area that has already been destroyed, so you have to rebuild. It hasn't been rebuilt fully. So if you have a holistic approach, that can become the perfect ideal example for the rest of the country also to pursue. So I urge the Honorable Fisheries Minister to take it to heart. My criticisms are there, but I'm saying it in the best interest of our people. I'm sure he will agree. And also with regards to the Digital Economy Minister, I would ask him also to consider these suggestions. There are enough people who are in Jaffna and also in the northern province who are willing to engage with you in a very serious way in order to incorporate such a holistic approach for the northeast, because it is a war-affected area. It must be looked upon separately, and if you are prepared to accept that, you will have our fullest cooperation.